அந்த இரண்டு அறை கொண்ட வீடு பல்வேறு விதமான பலகைகளால் கட்டப்பட்டிருந்தது. நிலத்தில் பலகை பதிக்கப்பட்டிருந்தது. வீட்டின் மூலையில் இருக்கும் சமையலறை வீட்டினதும் பிராந்தையினதும் மொத்தப்பரப்பை விட பெரியது. சுற்றி வர ஒரே காடு. அந்த காடு எல்லையின்றி பறந்து கிடந்தது. அங்குள்ள நிலப்பரப்பு சமவெளியாக இருப்பதுதான் அதற்கு காரணம். அருகில் எந்த விதமான மந்தை வளர்ப்பு நிலையங்களோ கிடையாது. காட்டில் குறுகிய வாடி வதங்கிய இலைகளுடன் ஆப்பிள் மரங்கள் சில காணப்பட்டன. தரையில் புல்லோ புதரோ கிடையாது. அருகே இருக்கும் வறண்டு போன ஒடுங்கிய நீரோடையின் ஓரமாக வளர்ந்திருந்த தேவதாறு மரங்களின் கடும் பச்சை நிறத்தை தவிர கண்களை கவர்வதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை. 19 மைல் தொலைவில் பிரதான தெருவோரமாக அமைந்திருக்கும் தவரணைதான் அங்கே மனித சஞ்சாரத்துக்கான அடுத்த அறிகுறி. ஒரு காலத்தில் பிரித்தானிய பிரஜையாக இருந்த அந்த மெய்ப்பன் மந்தைகளுடன் சென்று விட்டான். அவன் மனைவியும் பிள்ளைகளும் தான் வீட்டில் தனியாக இருக்கிறார்கள். வீட்டு முற்றத்தில் கந்தை அணிந்த வண்ணம் வாடி சோர்ந்த முகத்துடன் பிள்ளைகள் நால்வரும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவர்களில் ஒருவன், அம்மா அம்மா, அங்கே ஒரு பாம்பு கத்தினான். அந்த பெண் சமையலறையிலிருந்து வெயிலில் கருத்த ஒல்லியான தேகத்துடன் வெளியே வந்தாள். நிலத்தில் கிடந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்த பின்னர் அவள் தடி ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டாள்.
எங்கே எங்கே அந்த பாம்பு? இதோ இதோ இந்த விறகு கட்டுக்குள் என்றான்
மூத்த பையன். அவனுக்கு வயது 11 தான் இருக்கும்.
கொஞ்சம் பொறுங்கள், அதோ அதோ அங்கேதான் இருக்கிறது அந்த சனியன். அந்தா அந்தா, நான் கண்டுபிட்டேன். டோமி டோமி, இங்கே வா, இல்லாவிட்டால் பாம்பு கொத்திவிடும். நான் சொல்வதை கேள், இங்கால வா மூதேசி.
அந்த சிறுவனோ வேண்டா வெறுப்புடன் அவ்விடத்தை விட்டகன்றான். அவன் கையில் அவனை விட பெரிய கம்பு ஒன்று காணப்பட்டது. பின்னர் அவன் வெற்றி பெருமிதத்துடன் கத்தினான்,
அதோ வீட்டுக்கு கீழே போகிறது.
அவன் தடியை ஓங்கிய வண்ணம் அங்கிருந்து நகர்ந்தான். அதே வேளை அவ்வளவு நேரமும் பொறுமையாக உருமிக் கொண்டிருந்த காமரை கண் கொண்ட அந்த நாய் சங்கிலியையும் அறுத்துக் கொண்டு அந்த பாம்பை துரத்தி சென்றது. பாம்பை அதனால் பிடிக்க முடியவில்லை. நாய் பலகையை தொட்டதுதான் தாமதம். பலகையில் இருந்த வெடிப்பினூடாக பாம்பு ஊர்ந்து கீழே சென்று விட்டது. வால் மறைந்த வேளையில் சிறுவனின் கையில் இருந்த கம்பு அந்த நாயின் மூக்கை பதம் பார்த்து விட்டது. நாயோ அதையும் பொருட்படுத்தாது தரைமேல் பதிக்கப்பட்டிருந்த பலகையை புராண்ட ஆரம்பித்தது. அவர்கள் அதை பலவந்தமாக பிடித்து சங்கிரியால் கட்டிவிட்டார்கள். அவர்கள் நாயை இழக்க விரும்பவில்லை. அந்த பெண் பிள்ளைகளை நாய்க்கூட்டினருகே நிற்க விட்ட பின்னர் பாம்பை தேட ஆரம்பித்தாள். 2 சிறிய தட்டங்களில் பாலை பார்த்து சுவர் உறவாக வைத்து அந்த பாம்பை தந்திரமாக வெளியே வரவழைக்க முயன்றாள். 1 மணி நேரம் கழிந்தது. பாம்பு வெளியே வரவில்லை. இதற்கிடையில் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டு வந்தது. புயல் காற்று வருவதற்கான அறிகுறிகள் தோன்றின. இப்பொழுது பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாக வேண்டும். அவளுக்கு பாம்பு அங்கேதான் இருக்கிறது என்று நன்றாக தெரியும். தளப்பலகையில் உள்ள வெடிப்பினூடாக அந்த பாம்பு எந்த நேரமும் வெளியேறக்கூடும். அவள் சில விறகு கட்டைகளை சமையலறையினுள் கொண்டு போய் போட்ட பின்னர் பிள்ளைகளையும் அங்கே கொண்டு போய் சேர்த்தாள். சமையலறை தளத்துக்கு பலகை பதிக்கப்பட்டிருக்கவில்லை. வெறும் மண்தான். நடுவில் பெரிய ஒரு மேசை இருந்தது. பிள்ளைகள் உள்ளே வந்ததும் மேசை மேல் ஏற்றிவிட்டாள். 2 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும், எல்லோருமே சிறு பிள்ளைகள். இரவாக முன் அவள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாள். பின்னர் வீட்டினுள் சென்று சில கட்டில் விரிப்புகளையும் தலையணைகளையும் கொண்டு வந்தாள். எந்த நேரமும் அந்த பாம்பை அடிக்க வேண்டி வரும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். சமையலறை மேஜை மேல் படுக்கையை விரித்த பின்னர் முழு இரவும் பிள்ளைகளுக்கு காவல் இருக்கும் பொருட்டு அங்கேயே உட்கார்ந்து கொண்டாள். அவள் கண்கள் மூலையிலிருந்து அலுபாரி மேல் சார்த்தப்பட்டிருந்த கம்பையே நாட்டுமிட்ட வண்ணம் இருந்தன. தையல் சாமான்கள் கொண்ட கூடையையும் மகளிர் சஞ்சி ஒன்றையும் அருகில் கொண்டு வந்து வைத்துக் கொண்டாள். இதற்கிடையில் டோமி புரளி பண்ண ஆரம்பித்து விட்டான். தான் முழு இரவும் விழித்திருந்து பாம்பை தானே அடிக்கப் போவதாக அவன் அடம் பிடித்தான். அசப்பிய வார்த்தைகளை பேச வேண்டாம் என்று எத்தனையோ தடவை அவள் அவனுக்கு சொல்லியிருக்கிறாள். அவன் தடியை படுக்கை விரிப்பின் கீழ் வைத்துக் கொண்டான். உடனே ஜக்கி முனகத் தொடங்கினான்.
பாரம்மா, இவன் என்னை கம்பால் குத்துகிறான், கம்பை வெளியே எடுக்க சொல்லு.
டொமி பதிலாக, வாய மூடு ராஸ்கல், பாம்பு வந்து கடிக்கப் போகிறது.
ஜக்கி வாயை மூடிக்கொண்டான். அது கடித்தால்?
டொமி ஒரு கணம் தயங்கிய பின்,
அது கடித்தால் நீ ஊதி வீங்கி சிவப்பாகி பச்சையாகி நீளமாகி நாறி செத்து போவாய், அப்படித்தானே?
சரி சரி, போது, நிப்பாட்டு, சின்ன பிள்ளைய பயமுறுத்தாத, போ போ, போய் படு என்றாள் தாய்.
சிறுவர்கள் இருவரும் போய் படுத்துக் கொண்டார்கள். டொமி தன்னை இடிப்பதாக ஜக்கி முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு போதிய அளவு இடம் ஒதுக்கினார்கள். பின்னர் டொமி சொன்னான்,
அம்மா, சத்தம் கேட்கிறதா? வெளியாலே மிருகங்கள் அவற்றின் கழுத்தை திருகி கொல்ல வேண்டும் போல் இருக்கிறது.
ஜக்கி இதற்கு மறுப்பாக அசப்பிய வார்த்தையொன்றையும் சேர்த்து குரல் கொடுத்தான்.
பாவம் அந்த மிருகங்கள், எங்களுக்கு எந்தவித கெடுதலும் செய்யா.
பத்தையா,
ஜக்கியும் உன்னை மாதிரி ஊத்த பேச்சு பேச தொடங்கிவிட்டான்
என்றாள் தாய் புன்முறுவலுடன். ஜக்கி தூங்கிவிட்டான்.
அம்மா, இந்த மனிதர்கள் கங்காருக்களை எப்பொழுதாவது சுதந்திரமாக தெரிய விடுவார்களா?
கடவுளே, எனக்கு எப்படி தெரியும் என்றாள் தாய்.
பாம்பு வெளியே வரும்பொழுது என்னை எழுப்பி விடுங்கள்.
சரி சரி, படு.
நேரம் நடுசாமத்தை நெருங்கிவிட்டது. பிள்ளைகள் அனைவரும் தூங்கிவிட்டார்கள். அவளோ இன்னும் அசையாமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். கொஞ்ச நேரம் ரேந்தை பின்னுவாள், பின்னர் வாசிப்பாள். இப்படி மாறி மாறி நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தாள். அடிக்கடி நிலத்தை சுற்றி நோட்டமிட்டாள். ஏதாவது சத்தம் கேட்ட வேளைகளில் உடனே தடியை எடுக்க ஆயத்தமானாள். இதற்கிடையில் புயல் காற்று வீச ஆரம்பித்தது. சுவரில் இருந்த நீக்கல்கள் ஊடாக புச 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 என்று உள்ளே வந்த காற்று மெழுகுதிரியை அணைத்துவிடும் போல் இருந்தது. அவள் அந்த மெழுகுதிரியை அலுமாரியின் அருகே பாதுகாப்பான இடத்தில் வைத்தாள். காற்றுப்படாத வண்ணம் அதை ஒரு பத்திரிகையால் மறைத்து வைத்தாள். ஒவ்வொரு தடவையும் வெளியே மின்னல் அடிக்கும் பொழுது சுவரில் இருந்த வெடிப்புகள் மினுக்கிய வெள்ளி தகட்டைப் போல பளபளத்தன. வெளியே இடிமுழக்கத்துடன் அடைமழை பெய்து கொண்டிருந்தது. நாய் நிலத்தில் நீட்டி நிமிர்ந்து கிடந்தது. அதன் கண்கள் உள் அறையையே நோக்கிக் கொண்டிருந்தன. பாம்பு அங்கேதான் இருக்கிறது என்று அதற்கு தெரியும். வசிப்பறையின் நிலத்தில் பல வெடிப்புகள் இருப்பதும் அதற்கு தெரியும். அவள் உண்மையில் பயமில்லாதவள். ஆனாலும் அண்மை காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் அவளை உலுக்கியிருந்தன. அவளின் உறவு பையன் ஒருவன் சில காலத்துக்கு முன்னர் பாம்பு தீண்டி இறந்து போயிருந்தான். மேலும் கடந்த 6 மாதங்களாக அவள் கணவனை பற்றி எந்தவித செய்தியும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் அவனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாள். அவன் ஒரு பண்ணைக்காரன். கல்யாணமானதும் இங்கே வந்து அத்துமீறி குடியேறினான். 18 நிலவிய வறட்சி அவனை நாசமாக்கியிருந்தது. தன்னிடமிருந்த கால்நடைகளை கைவிட்டு புதியதோர் இடத்திற்கு குடிபெயர்ந்தான். போன காரியம் முடிந்து திரும்பி வந்ததும் அருகிலுள்ள நகரத்துக்கு பெயர்ந்து அங்கே குடித்தனம் நடத்த தீர்மானித்திருந்தான். அவன் வேறிடம் போயிருக்கும் வேளைகளில் பிரதான வீதியில் தவறனை நடாத்தும் அவன் சகோதரன் மாதம் ஒருமுறை வந்து அவர்களுக்கு தேவையான சாப்பாட்டு சாமான்களை கொடுத்துவிட்டு போவான். அவளிடம் 1 பசுமாடுகளும் 1 குதிரையும் சில செம்மறி ஆடுகளும் நின்றன. அவள் மைத்துடன் இடைக்கிடை அந்த செம்மறி ஆடுகளில் ஒன்றை வெட்டி அவளுக்கு தேவையான அளவு இறைச்சியை வைத்துவிட்டு மிகுதியை தான் கொடுக்கும் உணவுப் பொருளுக்கு கிரயமாக எடுத்துச் செல்வாள். அவள் தனியாக இருந்து பழக்கப்பட்டு விட்டாள். ஒருமுறை இவ்வாறு தனியாக 18 மாதம் வாழ்ந்தாள். இளம் பெண்ணாக இருந்தபொழுது அவள் பல்வேறு மனக்கோட்டைகளை கட்டியிருந்தாள். ஆனால் அவை எப்பொழுதோ இடிந்து தரைமட்டமாகிவிட்டன. இப்பொழுது அவள் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்வது இந்த மாதர் சஞ்சிகைதான். நவீன மோஸ்தர்கள் என்றால் அவளுக்கு கொள்ளை ஆசை. கணவனைப் போலவே அவளும் ஓர் ஆஸ்திரேலிய பெண். அவனோ ஒன்றிலும் அக்கறை இல்லாதவன். ஆயினும் கணவன் என்கின்ற முறையில் நல்லவன். அவர்கள் இருவருக்கும் பிரிந்து வாழ்வது பழக்கப்பட்டுவிட்டது. அவனுக்கோ தான் கல்யாணமானவன் என்கின்ற விடயமே சில சமயங்களில் மறந்து போய்விடும். ஆனால் காசு இருந்தால் அதில் பெரும்பகுதியை அவளிடம் கொடுத்து விடுவான். கையில் காசு புழங்கும் பொழுதெல்லாம் அவளை நகரத்துக்கு அழைத்துச் செல்வான். படுக்கை வசதி கொண்ட ரயில் பெட்டியில் இடம் பதிவு செய்து அவளை தரமான ஹோட்டல்களுக்கெல்லாம் கூட்டிச் சென்றிருக்கிறான். அவன் அவளுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்திருந்தான், ஆனால் அது பறிபோய்விட்டது. கடைசி இரு குழந்தைகளும் புதர் பகுதியில் தான் பிறந்தார்கள். ஒரு குழந்தை பிறந்த சமயம் அவள் கணவன் குடிபோதையில் இருந்த மருத்துவன் ஒருவனை பலவந்தமாக இழுத்து வந்தான். அப்பொழுது அவள் பலவீனமாக இருந்தாள். அதற்கு முன்னர் அவளுக்கு காய்ச்சல் கூட பிடித்திருந்தது. தனக்கு உதவி செய்யுமாறு கடவுளை மன்றாடி கொண்டிருந்தாள். கடவுள் முதல் பிளாக் மேரியை அனுப்பியிருந்தார். அதற்கு முன் கிங் ஜிம்மி வந்திருந்தான். கதவினூடாக எட்டி பார்த்த பின்னர்,
நான் போய் மனசி அனுப்புறேன், அவள் ஓடைக்கு போயிருக்கிறாள் என்று சொல்லி சென்று விட்டான்.
ஒரு முறை அவள் தனியாக இருந்த பொழுது ஒரு குழந்தை இறந்து விட்டது. உதவியை நாடி பிள்ளையை சுமந்த வண்ணம் 19 மைல் தூரம் நடந்து சென்றாள். இப்பொழுது இரவு 2 மணி ஆகியிருக்க வேண்டும். நெருப்பு மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. நாய் தன் தலையை தன் கால்களின் மேல் வைத்த வண்ணம் சுவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அது அழகான நாய் அல்ல. வெளிச்சத்தில் அதன் உடம்பில் இருந்து தழும்புகள் தென்பட்டன. அந்த இடங்களில் ரோமம் வளராது. இந்த உலகத்தில் ஒன்றுக்குமே பயப்படாதது அந்த நாய். காளை மாடாக இருந்தால் என்ன, உண்ணியாக இருந்தால் என்ன, கங்காறு பிடிக்கும் நாய்களைத் தவிர மற்ற நாய்களை அதுக்கு பிடிக்காது. தன் இனத்தவர் மேலே கூட அதுக்கு நாட்டம் இல்லை. பாம்புகளை கண்டாலும் பிடிக்காது. அது பாம்புகள் பலவற்றை கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் அது பாம்பு தீண்டித்தான் இறந்து போகும். இந்த மாதிரியான நாய்களுக்கு சாவு பெரும்பாலும் இப்படித்தான் வருவதுண்டு. அவள் தன் வேலையை நிறுத்திவிட்டு அவதானமாக சுற்றுமுற்றும் நோக்கினாள். பின்னர் சிந்தித்தாள். அவளுக்கு தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களைத் தவிர யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை.